திருமலை மூர்த்தி படைக்கும்
திரைக்கு வந்த இலக்கியம். இன்று சிறை
வெளிவரும் புதிய திரைப்படங்களுக்கு விமர்சனம் எழுதி அவற்றிற்கு மதிப்பெண்கள் வழங்கும் புதிய பாணியை ஆனந்த விகடன் வார சஞ்சிகை பல தசாப்தங்களுக்கு முன்னரேயே தொடங்கிவிட்டது. இந்த புதிய உத்தி அதன் வாசகர்களால் வரவேற்கப்பட்டதோடு ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்தை பற்றிய மதிப்பீட்டினை அவர்கள் மேற்கொள்ளுவதற்கும் இலகுவாக இருந்தது. ஏறத்தாழ 40 வருடங்களாக விகடன் விமர்சனக்குழுவால் புள்ளிகள் வழங்கப்பட்டு வரும் திரைப்படங்களில் இதுவரை 50 அல்லது 50 மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்ற திரைப்படங்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். 1984 விகடன் விமர்சனக்குழு 100க்கு 56 மதிப்பெண்களை கொடுத்து கௌரவித்த திரைப்படம் சிறை.
அங்கே நில்லி மாதா மேல ஆணையா சொல்றேன், இந்த வாசப்படித்தான் நீ வரப்படாது. குத்தம் பண்ண முன்னே தண்டிக்க முடியல, பாதிக்கப்பட்ட நானே எனக்கு சிறதண்டனை விதிச்சுக்கிறேன். ஆமா, இது என்னோட சிற, இது என்னோட சிற, இதுக்குள்ள நீ வரப்படாது. உடம்ப பார்த்து நீ ஆசைப்பட்டியோ, அந்த உடம்பு கண் முன்னாலே இங்க நடமாடி இருக்கும். ஆனா நீ அதை தொட முடியாது. மீறி தொட்ட நீ அழகான பொண்களை தானே பார்த்திருக்க, அழகான பொணத்தை நீ பார்த்ததில்லையே, அதான் நீ பார்ப்ப.
ஆனந்த விகடன் சஞ்சிகையில் முத்திரை கதை என்ற கௌரவத்தோடு இதே சிறை என்ற பெயரில் பிரசுரமான சிறுகதையே 84 திரைப்படமாக வெளிவந்தது. எழுதியவர் அனுராதா ரமணன். ஆரம்பத்தில் ஓவியராக பத்திரிகை துறையில் நுழைந்த அனுராதா ரமணன் 800க்கும் மேற்பட்ட புதினங்கள், 1200க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் என்று 77 தொடங்கி 33 ஓயாமல் எழுதி குவித்தவர். வைமு கோதநாயகி அம்மாளுக்கு பின்னர் திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் என்று ஒளி ஓவியங்களாக மாறிய அதிகப்படியான படைப்புகளை தந்த பெண் எழுத்தாளர் என்று இவரை சொல்லலாம். கூட்டுப்புழுக்கள், ஒரு மலரின் பயணம், ஒரு வீடு இருவாசல் போன்ற திரைப்படங்களும், பாசம், புன்னகை, அர்ச்சனை பூக்கள், பன்னீர் புஷ்பங்கள் என்று தொலைக்காட்சி தொடர்களும் அனுராதா ரமணனின் படைப்புகளிலிருந்து கேமராவுக்குள் வந்தவை. சிறை என்ற சிறுகதையை கொஞ்சம் ஊதி பெருப்பித்து அழகான திரைக்கதையாக அமைத்து வெற்றி படமாக இயக்கியவர் இயக்குனர் ஆர்.சி. சக்தி அவர்கள்.
எம்.எஸ்.வி. சார், இது ஒரு வித்தியாசமான கதை, என்னால முடிஞ்ச வரைக்கும் அதை விஷுவலா சொல்லியிருக்கிறேன். இனி இதுக்கு மேல அதை மியூசிக்ல ஆடிபிளா லைஃப் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சிறைங்கிற டைட்டில் அதுல இருக்கிற அந்த தனிமை, அந்த துயரம் எல்லாம் கரெக்டா வெளிப்படணும் சார்.
டைரக்டர் சார், அதெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்கேன்.
சிறை திரைப்படம் மதுபானச்சாலை, குடிபோதையில் அடிபிடி சண்டை, அன்றைய கவர்ச்சி நடிகையின் குலுக்கல் ஆட்டம் என்று மூன்றாந்தர ரசனையுடன் தான் ஆரம்பிக்கின்றது. இந்த காட்சிகள் படத்தின் முக்கிய பாத்திரமான மைனர் அந்தோனிசாமி என்பவனின் பாத்திர படைப்பை இலகுவாக புரிய வைக்கின்றன. ஏராளமான சொத்துக்களுடன் குறுநில மன்னன் போல் வாழும் மைனர் அந்தோனிசாமியின் ஊரிலுள்ள கோயில் ஒன்றுக்கு பூசை செய்வதற்காக இளம் வயதுள்ள குருக்கள் ஒருவர் தன் அழகிய புது மனைவியுடன் வருகின்றார்.
கல்யாணம்ங்கிறது ஒரு சாதாரண சடங்கு இல்ல, அது ஒரு ஆத்மார்த்தமான உறவுங்கிறாடி. பொண்ண பெத்தவன் தன் பொண்ண தாராளத்தை கொடுக்கும் போது என் பொண்ண ஏத்துக்கோன்னு மட்டும் வெறும்னு சொல்லல, அதுக்கும் மேல ஓம் கன்யாம் கனக சம்பன்னாம் கனகா கனக பூஷிதாம் வாக்கர்த்தா இவ சம்ருக்தோ வாக்கர்த்த பிரதிபத்தே ஜெகதக் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? பார்வதி பரமேஸ்வரன் விஷ்ணு லட்சுமி வா முன்னிலையில தங்கத்துக்கும் ஒப்பான என் பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சொல்லும் பொருளும் எப்பவும் சேர்ந்தே இருக்கா மாதிரி நீங்க எப்பவுமே சேர்ந்தே இருக்கணுங்க. எப்படி அழகா சொல்ற பத்திய பெரியவாள்லாம்.
இளம் தம்பதியினருக்கிடையே ஊடாடும் அன்பும் அந்நியோனியமும் எழுத்தில் விபரித்ததைப் போலவே விரசம் இல்லாமல் படத்திலும் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது.
நான் பாடிக்கொண்டே இருப்பேன்.
பாகி.
சொல்லுங்க.
நான் இத்தனை வருஷமா பகவானுக்கு பண்ண பூஜை எல்லாம் வீண் போலடி. அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருந்தா, உன்ன மாதிரி ஒரு புதையல எனக்கு ஆத்துக்கறிய கொடுத்துருப்பார்.
ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க, ஜலதோஷம் பிடிச்சுக்கோ.
இல்லடி, நம்ம சாகர வரைக்கும் இல்ல இல்ல, சாவுக்கு அப்புறம் கூட ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றாள், அதுல கூட நம்ம பிரியப்படாதீ.
ஒரு காரியம் பண்ணுங்க, பூஜை பண்றத பகவான் கடல எதையும் போட்டு வைங்க.
என் வீடு பொன் கோயில், உன் நாமம் என்னாவில் நாள்தோறும் இசை அர்ச்சனை.
பாகீரதி என்று மனைவியின் பெயர்தான் குறிப்பிடப்படுகின்றதை தவிர கணவனின் பெயர் எதிலும் குறிப்பிடப்படவில்லை. அவர் குருக்கள் ஆகவே வருகின்றார். இவர்கள் சிவாகமத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்த போதிலும் கிருஷ்ணன் பிறந்த கோகுலாஷ்டமி அன்று பாலகிருஷ்ணன் தங்கள் வீடு தேடி வருவதாக அவன் பாதங்களை கோலமாக வரைந்து கொண்டிருக்கின்றாள் பாகீரதி.
இதெல்லாம் கிருஷ்ணர் கால கம்சங்காலா.
என்னடா அது, நல்ல நாளுமே என்ன வார்த்தை இதெல்லாம்?
இல்லடி, இவ்வளவு பெருசா போட்டிருக்கே, அசப்பல எங்கால் மாதிரி இருக்கு.
என்ன கிருஷ்ணர், என்ன இந்த காலத்துல ரேஷன் அரிசி சாப்பிட்டு வளர்ந்தவரா? சோனியா இருக்கிறதுக்கு அந்த காலத்துல கோகுலத்துல வெண்ணெய் தயிர் பால் எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்ததுனால கொழுவிழா இருக்க.
கிருஷ்ண ஜெயந்தி அன்று வேலை செய்த களைப்பில் ஆயாசம் தீர தன் வீட்டு கூடத்தில் முந்தானை தலைப்பை விரித்து அயர்ந்து கொண்டிருக்கின்றாள் பாகீரதி. அந்த காலத்து சின்ன டிரான்சிஸ்டரில் ஆயர்பாடி மாளிகையில் என்ற பாடலை கேட்டுக்கொண்டே அவள் கண்ணயர்வதாக படத்தில் அழகாக காட்சிப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த வேளையில்தான் அந்த விபத்து நடக்கின்றது.
நாம இனிமே சேர்ந்து வாழ முடியாது.
காமுகனால் சீரழிக்கப்பட்டு கணவனால் வீட்டை விட்டு திரத்தப்பட்ட பாகீரதி விபரீத முடிவொன்றை நாடாமல் மாற்று சிந்தனையுடன் அவள் எடுக்கும் தீர்மானமே கதையின் மையக்கரு. மாற்றுப்புடவை ஒன்றுடன் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட பாகீரதி போக்கிடம் தெரியாமல் ஓரிரு நாட்கள் அலைந்து திரிந்தபின் அந்த திடமான முடிவை எடுத்து அந்தோணிசாமியின் வீட்டிற்குள்
நுழைகின்றாள். என்ன துரோகம் பண்ண? ஏதோ பாக்குறதுக்கு கொஞ்சம் லட்சணமா பிறந்துட்டேனே, அது என்னோட குத்தமா? கொஞ்சம் வெள்ளத்தோலோட இருக்கேனே, அதுதான் நான் பண்ண பாவமா?
ஏதோ தெரியாம வெறித்தனத்துல
என்ன சொன்னேன்? தெரியாமலா? குடிக்க தெரியறதோன்னு அடுத்தவன் கொண்டாட்டிங்கிறதும் தெரியுது, வெறித்தனமா? எப்படி வரும் அந்த வெறித்தனம்? இதுவே உன்னோட அக்கா தங்க இருந்தா அவளும் என்ன மாதிரி நன்னா இருந்தா? பாக்கறதுக்கு வெள்ளையா அழகா இருந்தா? இந்த வெறித்தனத்தை அவட்டையும் காட்டுவியா சொல்லு.
சிறை சிறுகதையை நல்லதொரு திரைக்கதையாக அமைத்து அதை சிறப்பாக இயக்கிய இயக்குனர் ஆர்.சி. சக்தி படத்திற்காக எழுதிய உரையாடல்களும் படத்தின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம். பல இடங்களில் வசனங்கள் மனதை தைக்கின்றன. இது கணவனோடு சேர்ந்து வாழும் போது நடந்தது.
எப்படி சமாளிக்கிறேன்?
பூஜை தட்டுல விடுற காசை நம்பித்தான் ஆத்துல சாப்பாட்டு தட்டுல சாதம் விட வேண்டியிருக்கு. ஆத்து சாப்பாட்டு பாக்குறப்போ ஏதோ பழைய ஸ்நேகிதான பாக்குற மாதிரி தோன்றது.
நான் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படப்பட, முதல்ல சாப்பிடுங்கப்பா.
குழந்தை, நீதான் சாமர்த்தியமா நாலு காசு ஏற்றி வச்சு எனக்கு உதவி பண்ணணும்.
அந்தோணிசாமி, ஆலய குருக்கள், பாகீரதி என்று அவர்கள் கதையோடு மட்டும் நில்லாமல் இரு இளம் சிட்டுக்களின் காதலை கிளைக்கதையாகச் சேர்த்து அந்த காதலையும் அந்தோணிசாமியின் உயர்ந்த மனிதாபிமானத்தை காட்ட சேர்த்து விடுவது இயக்குனரின் திறமைக்கு சான்று.
கல்யாண பத்திரிகை, உன் தங்கைகள் மூணு பேருக்கும் ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சிருக்கேன்.
என்னோட மூணு தங்கைகளுக்கும் ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏன் இவ்வளவு பணம்?
அவர்தான் கொடுத்தார்.
யாரு?
அந்தோணிசாமி.
நான் வரலாமோ?
நீ வரணும்னு அவசியம் இல்ல, இது அவரண்ட கொடுத்துரு.
என்னது?
கல்யாண பத்திரிகை.
யார் கொடுத்தா?
சுப்பிரமணிய குருக்கள். கல்யாணத்துக்கான எல்லா செலவையும் நீதான் ஏத்துன்னு இருக்கியாமே. ஒரு விளக்கு அனுப்பிச்சுட்டு மூணு விளக்கு ஏத்த. அப்படி ஒரு பாத்த பண்ணிருக்கவும் வேண்டாம், இப்படி அவசர அவசரமா புண்ணியத்தை தேடி அலையவும் வேண்டாம்.
சிறை திரைப்படம் பாகீரதியாக நடித்த லக்ஷ்மிக்கு பல விருதுகளை பெற்று தந்தது. பலரின் பாராட்டுதல்களை பெற்றுக் கொண்ட சிறை திரைப்படம் அதே அளவு குறிப்பாக படத்தின் இறுதி காட்சி எதிர் விமர்சனங்களையும் கண்டது.
ஆயிரம் தான் தாலி கட்டின ஆம்படையா இல்லையா?
தாலி கட்டின ஆம்படையா? நீங்கெல்லாம் வேதம் படிச்சவா, தினம் தெய்வத்தை பூஜை பண்றவா? உங்களுக்கு நான் வந்து சொல்லக்கூடாது, இந்த அனுபவம் தாலி கட்டினா மாத்திரம் போறாது, அதுக்குண்டான மதிப்ப அந்த கட்டணம் கொடுக்க கத்துக்கணும். என்னோட உடம்பு, இந்த பழா போன உடம்பு எப்படி எல்லாம் அனுபவிச்ச. நீங்க தாலி கட்டினீர், ஆனா ஆம்படையா இல்ல.
பாகி, என்ன மன்னிச்சிருமா?
ஐயோ, நீங்கெல்லாம் ஒரு மனுஷன், உங்களுக்கு பொண்டாட்டி ஒரு கேடு. உங்களோட பொண்டாட்டியா வாழறத விட ஒரே ஒரு நாள் தாம் பண்ண பாவத்துக்காக தன்னோட காலமெல்லாம் எந்த கண்கலங்காம பார்த்துண்டானே அவனோட விதவையா வாழறது எவ்வளவோ மேல்.
யார் நெஞ்சில் காமம் இல்லை, யார் நெஞ்சில் கோபம் இல்லை, மகாத்மாக்கள் என்றே
வரை நாம் கேட்டது திருமலை மூர்த்தி படைத்த
திரைக்கு வந்த இலக்கியம் சிறை.